திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அவ்வாறு இந்த சங்கார கடவுள் தான் உலகுக்கு முதற்கடவுள் என்று காட்டவே அங்க என்ன வருது அப்படின்னு சொன்னா, அவன் இந்த உலகத்துக்கு நிமித்த காரணன் ஆகிறான். நிமித்த காரணன் ஆகிறான். அப்ப நிமித்த காரணன்னா யாரு? நிமித்த காரணன் யாரு? நிமித்த காரணனாகவன் முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் எவன் சேர்த்து வைக்கிறானோ அவன் தான் நிமித்த காரணன். எனவே இங்கே இந்த உலகுக்கு இறைவன் நிமித்த காரணன். அவன் இந்த உலகை தோற்றுவிக்கிறான். எதற்காக தோற்றுவிக்கிறான்? எதனால தோற்றுவிச்சான்? இந்த உயிரினுடைய ஆணவமலம் நீங்குதற் பொருட்டு தோற்றுவித்தான். ஆணவமலம் நீங்குதற் பொருட்டு தோற்றுவித்தான். அப்போ இந்த ஆணவமலம் நீங்குதல் பொருட்டு தோற்றுவித்தானெனில், அவன் அந்த ஆணவமலம் நீங்குவதற்கு முன்னாலே எதற்காக ஒடுக்கினான்? ஏன் ஒடுக்கினான்? இழைப்பார. எனவே அங்க இந்த உயிர்களுக்கு இந்த வினைப்பயனை அனுபவிப்பதனால என்ன வருது? களைப்பு, இழைப்பு வருகிறது. அந்த இழைப்பை நீக்குவதற்காக என்ன செய்யறான்? உயிர்களை ஒடுக்குகிறான். எனவே இந்த உலகை தோற்றுவிப்பது எதுக்காக? ஆணவமலம் பக்குவப்பட. உலகை எதுக்காக தோற்றுவிக்கான்? ஆணவமலம் பக்குவப்பட. உலகை எதுக்காக ஒடுக்குறான்? கண்மமலம் பக்குவப்பட. அப்போ இது ரெண்டு சொல்ல உலகை எதுக்காக நிறுத்தி வைக்கிறான்? மாயாமலம் பக்குவப்பட. விளங்குதா விளங்கலையா? எனவே மாயாமலம் பக்குவப்படன்னு உலக ஆசை நீங்க. கண்மமலம் பக்குவப்படுதுன்னு என்னது? அதனாலதான் நம்ம வந்து ஒடுக்கம் வருதுன்னு சொல்றோம். எனவே இப்போ இந்த பிராரத்தம் கொண்டு வரோம், இந்த பிறவியை அனுபவிச்சு முடிச்சாச்சு, அடுத்த பிறவிக்கு வேற கண்மத்தை எடுக்கணுமா இல்லையா? அதனால ஒடுக்குறான். விளங்குதா? அதனால இந்த இறைவன் அவன் உலகத்துக்கு நிமித்த காரணம்னு சொன்னாரு. அவன் இந்த ஆணவ மலம் நீங்குதற் பொருட்டு இந்த உலக தோற்றுவித்து இழைப்பு நீங்க ஒடுக்குறான்னு சொன்னோம். விளங்குதா? எனவே ஆணவ மலம் ஒன்னு இருக்குங்கிறது இங்க செய்திய சொல்லிடுறாரு. விளங்குதா? கடவுள் இருப்பு சொல்லும் பொழுதே ஆணவ மலத்து இருப்பையும் சொல்கிறார். ஏன்னா அந்த ஆணவ மலம் இல்லைன்னா கடவுளுக்கு வேலையே இல்லை. ஆணவ மலம் இல்லைன்னா கடவுளுக்கு வேலையே இல்லை. அதனால அதை சொல்கிறார். அப்போ இப்படி சொல்லும் பொழுது அங்க என்ன வருதுன்னு சொன்னா, இறைவன் இந்த உலகுக்கு நிமித்த காரணன் ஆனால் இந்த உலகை அவன் ஒடுக்கணவன் மீளவும் படைக்கிறான்னு இங்கே சொல்லிட்டோம். ஒடுங்கியின் உலதாம். அப்போ இந்த உலகை அவன் எவ்வாறு படைக்கிறான்? இந்த உலக மீள எவ்வாறு படைக்கிறான் என்று அங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா? இந்த உலக ஒடுக்கிட்டு படையபடி படிக்கான், எவ்வாறு படைக்கிறான்னு வருமா இல்லையா? அப்புறம் இப்படி படைப்பவனுக்கு அவன் எதிலிருந்து படைக்கிறான், எப்படி படைக்கிறான், எதிலிருந்து படைக்கிறான், எப்படி படைக்கிறான்? அப்புறம் இந்த முதல் சூத்திரத்துல பதி, அவன் நிமித்த காரணம் பதி உண்டு என்று சொன்னோம். அந்த பதிக்கு இலக்கணம் தான் என்ன? ஒருத்தனை பதி உண்டுன்னு பேரளவுல தானே சொல்லியிருக்கோம். அவனுக்கு இலக்கணம் என்ன என்று சொல்ல வேண்டும். அதனால இந்த இரண்டாவது நூற்பாவில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் சூத்திரத்துல பதி உண்டு என்று பொதுமையில் சொன்னவனுக்கு சிறப்பு வகையால் இலக்கணம் கூறுதனால அது அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அந்தமே ஆதின்னு பார்த்தோமா இல்லையா, கடைசி முடியாதுதானே சொன்னாரு. எனவே இந்த அந்தத்தை செய்கிற கடவுள் அவன் தான் உலகுக்கு முதற் கடவுள்னு சொன்னோம். அப்போ அவனுக்கு இலக்கணம்தான் என்ன அப்படின்னு சொல்லணுமா இல்லையா. எனவே அந்த முறைமை பற்றி இது ரெண்டாவது சூத்திரத்துக்கு அதிகரண இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த முதல் சூத்திரத்தில் இந்த இழைப்பினால அதாவது கண்மமலம் பரிபாகமாதற் பொருட்டு உலக்கிய ஒடுக்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான் என்று சொன்னார். அப்போ அங்க என்ன வருது, எப்படி தோற்றுவிப்பான், எப்படி தோற்றுவிப்பான் என்ற அவாய் நிலை பற்றி, அவாய் நிலை பற்றி அது சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அவாய் நிலை பற்றி சூத்திர இயைவு பெறப்படுகிறது. அப்புறம் இந்த முதல் சூத்திரத்துல இறைவன் நிமித்த காரணன்னு சொன்னோம், நிமித்த காரணன். அப்போ காரிய பொருளுக்கு அவன் யாரு, நிமித்த காரணன். அப்போ ஒரு காரிய பொருள்னா அதுக்கு மூணு காரணம் இருக்கணும், காரிய பொருளுக்கெல்லாம் மூணு காரணம், முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். இப்ப நிமித்த காரணம் மட்டும் சொல்லியிருக்கு, மிச்ச ரெண்டு எது, முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம். அப்போ மிச்ச ரெண்டும் எதுன்னு வருதா இல்லையா. அதை கூறு முகத்தான் ஓத்து இயைவு பெறப்படுகிறது, ஓத்து இயல். அப்புறம் ஆக இப்ப மூணு இயைபு சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், அதிகரண இயைபு, சூத்திர இயைபு, ஓத்தி இயைபு சொல்லியிருக்கிறோம். அதிகாரம் இது இப்ப ரெண்டாவது, இதுல ரெண்டாவது நூற்பாவில் என்ன சொல்ல போறாரு, முதல் காரணம் துணை காரணம் சொல்ல போறாரு. முதல் காரணம் துணை காரணம் சொல்லி எப்படி இந்த உலகம் மீள தோன்றுதுன்னு சொல்ல போறாரு இல்லையா. எனவே இது பாச உண்மை சொல்லுது, பாச உண்மை சொல்லுது. அது மீள பிறப்ப சொல்றதுனால அதெல்லாம் என்னது, கட்டுநிலை. பிறப்ப சொல்றதெல்லாம் என்னது, கட்டுநிலை. எனவே அது என்னது, பொது அதிகாரம், பொது அதிகாரம் ஆகிறது. இதெல்லாம் இந்த இறைவனுடைய இலக்கணம் சொல்றது, அவன் உலகை படைப்பதை சொல்றதெல்லாம் எதப்ப இறை எது, இதெல்லாம் என்ன செய்தி, ஞான நூல் செய்தி. அதனால நூல் இயைப்பு பெறப்படுகிறது. விளங்குதா, விளங்குதா விளங்கலையா. எனவே இந்த ஐந்து இயைவும் நூல்தோறும் சொல்லணும். விளங்குதா. எனவே இப்படி சொல்லி இங்க இந்த சூத்திரத்துக்கு இதை இதை விட இன்னும் சில இயைப்புகளும், சொல்லுக்கு சொல் இயைப்பும் அவர் நான்காவது அதிகரணத்தில் காட்டுகிறார். ரெண்டாம் நூற்பாவில் ஒவ்வொரு சொல்லுக்கும், முதல் சூத்திரத்துக்கும் ரெண்டாவது சூத்திரத்துக்கும் உள்ள சொல்லு, எந்த சொல்லு எப்படி வருகிறது என்பதையும் அவர் அங்கே காட்டுகிறார். அப்போ இங்கே இந்த இரண்டாவது சூத்திரத்தில் உலகத்தை மீளப்படைக்கிறான் என்பதை சொல்ல போறாரு. புனர்வுற்பம் வருமாறு உணர்த்துதல் முதலிற்று என்றார். அதை சொல்லும்போது அவையாய் தானேயாய், அவையே தானேயாய், ஆணையின் இருவினையின் போக்கு வரவு புரிய, போக்கு வரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்பது சூத்திரம், என்பது சூத்திரம். இந்த சூத்திரத்துக்கு எழுவாயது அவையவா, எழுவாயின்னு என்னது, யாரு எதைன்னு கேட்டா அது எழுவாய் இல்லையா. இப்போ அவையாய் தானேயாய்னா யார் அப்படின்னு, இப்பது யாரு, பதி, பதி இல்லையா. நாம இதுக்கு முந்தின நூற்பாவில் அந்த மாதின்னு பார்த்தோமா இல்லையா, அந்த முதற்கடவுள் யாரு, முதற்கடவுள் பதி. பதி என்பது எழுவாய். எல்லா சூத்திரத்திலையும் அது கடைசி முடியுதுதான் இங்க எழுபாயா வரும் அடுத்த சூத்திரத்துக்கு. எனவே பதி அவையேயாய், அவையேயாய், அவையேயாய் தானேயாய், அவையேயாய் எவையாய்? அவை என்பது சுட்டு. அது எது? ஏன்னா நான் முதல் சூத்திரத்தில் அவன் அவள் அது எனும் அவைன்னு பார்த்தோம். ஒருத்தர் உலகங்கியோ, ஒருத்தர் ஆன்மாங்கியோ, எதை எழுதுறது? ரெண்டையும் எழுதுங்கீங்களா? எதுக்கு சண்டை? ரெண்டையும் எழுதிட்டு போங்க சார். அவையேயாய் என்பது எவையாயின்னா முதல் நூற்பாவில் கடைசி அதிகரணம் எது? அந்தம் ஆதி. அந்தமே ஆதின்னு சொன்னமா இல்லையா? அந்தமேன்னு பாடல ஒரு ஏ போட்டிருந்தானா இல்லையா? பிரிநிலை ஏகாரம். எனவே இறைவன் அல்ல, மற்றவர் எல்லாம் ஒடுக்கிற கடவுள் பலர்னு சொன்னா இல்லையா? அநேக ஈஸ்வரவாதி அதெல்லாம் அவங்கெல்லாம் கடவுளர் அல்லர். சர்வசங்காரம் செய்பவன் ஒருவன் தான், மற்றவர் எல்லாம் உயிர்னு பிரிச்சாரா இல்லையா? பிரிச்சாரா இல்லையா? எனவே அவையே யாய் தானே யாய்ங்கிறதுல அவையே யாய் என்பது என்னன்னா அந்தமே ஆதி என்ற பிரிநிலை ஏகாரத்தான் விளக்கப்பட்ட உயிர்கள். அவை என்பது என்னது? முதல் சூத்திர கடைசியில பிரிக்கப்பட்ட உயிர்கள். உயிர்களே யாய் அப்படின்னா ஒன்றாய் நடத்தும். பதி அவையே யாய். எப்படி இருக்கான்? அந்த உயிர்களாகவே இருக்கிறான். தன்னை காட்டாது, உயிரவே தோற்றி. உயிர்களே யாய், அவையே யாய், தானே யாய். அப்படின்னா அப்படி அவன் அந்த உயிர்களோடு கலந்திருந்தாலும் தன்னுடைய தன்மையில் மாறாத பொருளாய், அவனுடைய பதித்தன்மையில மாறாத பொருளாய். அதனால தானே யாய், வேறாய். அவையே தானே யாய். அப்போ இங்க அவையே யாய் தானே யாய்ங்கிறத இரற்ற மொழிஞ்சுக்கிடுதோம். இரற்ற மொழிகள்னா என்ன? இப்போ அடுக்கு தொடருங்கிறோம், அடுக்கு தொடர் இரட்டை கிளவிங்கிறோம், அதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர். சல சல அப்படின்னா அது இரட்டைன்னு சொல்கிறோம். மீள மீள அப்படின்னா அடுக்கு தொடர் இல்லையா? இது ஒரே சொல்ல நூறு தடவை சொல்கிறோம், நூறு தடவை இரட்டை மொழிகிறோம். ஆனால் வேறு பொருள் குறிக்கிறது. வேற பொருளை குறிச்சா அது பேர் என்ன பேர்? இரட்டை மொழிதல். ஒரு சொல்லை இன்னொரு தடவை சொல்லும் போது அது வேறு பொருளை குறித்தால் இரட்டை மொழிதல் இல்லையா? நமக்கு இதுல சேவார் வெல்கொடி சிவனே போற்றி வருதா இல்லையா? சேவார் வெல்கொடி சிவனே போற்றி, அதை எப்படி சொல்றோம்? இரட்டை மொழியணும். எப்படி மொழியணும்? சேவார் சிவனே போற்றி, வெல்கொடி சிவனே போற்றி, சேவார் வெல்கொடி சிவனே போற்றி இல்லையா? சேனானது காளை, காளை மீது வருபவன், காளையை கொடியாக உடையன், வெல்லுகின்ற காளையை கொலையாக உடையவனே அப்படின்னு வருதா இல்லையா? விளங்குதா விளங்கலையா? அது போல இங்கே பதி அவையே யாய். எவையே யாய்? இந்த உயிர்களே யாய். உயிர்களே யாய், ஒன்றாயிருக்கிறான். அப்படி அவளோடு கலந்திருந்தாலும் எப்படி இருக்கான்? கலப்பினால் ஒன்றாய். எப்படி இருக்கான்? கலப்பினால், கலப்பினால் ஒன்றாயிருக்கான். இதுல பொருள் தன்மையால் வேறாயிருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாலும் அவன் தன்மையில மாறாத பொருளாயிருக்கிறான். தன்மையால் வேறாய், அவையே தானேயாய் என்றால் அவன் செலுத்தும் தன்மையால் உடனாய். அந்த உயிர்களை செலுத்தும் போது எப்படி இருக்கான்? உடனாய் நிற்கிறான். விளங்குதா? எனவே உடனாய் அவையேயாய் தானேயாய், அவையே தானேயாய். இறைவன் இப்படி இருந்து கொண்டு ஆணையின் எரிவினையின், ஆணையின் எருவினையின், ஆணையின் எருவினையின் ஆன்மா போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி, ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே இல்லையா? பதி எப்படி இருக்கிறான்? அவையேயாய். பதி அவையாய், இந்த உயிர்களேயாய். அப்படி இந்த உயிர்களோடு கலந்து உயிராகவே இருந்தாலும் தன் தன்மையில் மாறாத பொருளாய் தானேயாய், அவையே தானேயாய். எனவே செலுத்தும் தன்மையால் இந்த உயிர்களோடு உடனாயும் அப்படி இருக்கிறவன் என்ன செய்யற? அப்படி இருந்து கொண்டு ஆணையின் எருவினையின், ஆணையின் எருவினையின், ஆணையினது ஆணையாவது இறைவனுடைய திரோதான சக்தி. இறைவனுடைய திரோதான சக்தி ஆணையின் என்பது திரோதான சக்தி. அது துணை காரணம். அது என்னது? துணை காரணம். இருவினையின் அதுவும் துணை காரணம் தான். இருவினையின் அப்படின்னா இருவினைன்னா என்னது? இருவினைன்னா என்ன? நல்வினை தீவினை. நல்வினை தீவினை ஆணையின் இருவினையின். ஆன்மா போக்குவரவு புரிய. போக்குவரவுன்னு என்னது? வாய் வருதா? இரத்தல் பிறத்தல்களை செய்ய. போக்குனா இறப்பு, வருதனா பிறப்பு. இரத்தல் பிறத்தல்களை புரிதல்னா என்னது? இடைவிடாது மேற்கொள்ள. இடைவிடாது மேற்கொள்ள புரிய. ஆணையின் நீக்கமின்றி. இந்த ஆணைங்கிறத ரெண்டு பக்கமும் சேர்க்கிறோம் இல்லையா? சிங்க நோக்கு என்பார்கள். அதுக்கு என்ன பேரு? சிங்க நோக்கு அல்லது இடைநிலை தீபம். ஒரு சொல்லு ரெண்டு பக்கமும் விளக்கி நிற்கும். எனவே இந்த ஆணையின் என்பது ஆணையின் இருவினையின். எனவே அவனுடைய திரோதான சக்தியால் ஊட்டப்படுகின்ற இருவினை. அதுக்கு தந்தாப்புல உலகை படைக்கிறான் இருவினையின். ஆணையின் அப்படி செய்கின்ற அந்த சக்தியோடு அப்படி போக்குவரத்துக்கு இந்த ஆன்மாக்கள் உட்படுமாறு செய்வது எது? இறைவனுடைய திரோதான சக்தி. அந்த சக்தியோடு, அந்த திரோதான சக்தியோடு நீக்கமின்றி. நீக்கம் இன்றி. நீக்கமின்றி என்ன? தாதான்மியமாய். தாதான்மியமாய் நீக்கமின்றி என்ன? தாதான்மியமாய் நிற்பன். நிற்பன் அன்றே அனாதியே என்று சொல்கிறார். அனாதியே அந்த சக்தியை விட்டு பிரிப்பற நிற்பன். பிரிப்பற நிற்பன் என்பது இங்க சூத்திரம். இப்படி இறைவன் இந்த உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று கொண்டு, ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நின்று கொண்டு அந்தந்த உயிர்கள் செய்த வினைக்குத்தக்கவாறு அந்த உயிர்கள் இறந்து பிறந்து வருமாறு தன்னுடைய ஆணையால் செய்கிறான். ஆணையால் செய்கிறான். அந்த ஆணை, அந்த ஆணை என்ற சக்தி அவனின் வேறல்ல, அவனுடைய திரோதான சக்தி என்பது அவனுடைய பிரிக்க முடியாத சமவாய சக்தி. சமவாய சக்தி. எனவே நீக்கமின்றி நிற்பன், அந்த சக்தியோடு பிரிப்பற நிற்பன் என்று இந்த நூற்பாவில் சொல்கிறார். எனவே இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு? என்ன அப்படி அமைதியாயிட்டீங்க? கருத்தே தெரியலையோ? இந்த நிற்பாவில் அப்படி ஒரு கருத்தும் தெரியலையே. அத்துவிதம் அவையாய் தானேயாய். அவையே தானேயாய் இருப்பது என்னது? உயிர்களோடு அத்துவிதமாய் இருப்பது இல்லையா? ஆணையின் இருவினையின் இது ரெண்டு. ஆன்மா போக்குவரவு புரிய இது மூணு. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் இது நான்கு. ஆக இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு? நான்கு கருத்து இருக்கிறது. எனவே இந்த நான்கு கருத்தையும் நாலா பிரிச்சுக்கிட்டு நாலு அதிகரணமாக்கி விளக்குகிறார். என்னது உங்க ஊர்ல மூணு தான் இருக்கா? ஒன்ன காங்கிரி எங்கடா? ஒரு அதிகரணத்தை காணுமா சார்? எனவே இந்த நூற்பாவில் இப்போ இறைவன் இந்த உலகை மீள படைக்கிறத சொல்ல வந்தவர் ஏன் இப்படி உயிர்களோடு அத்துவிதமாக நிற்கிறத சொல்லணும்? அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? என்ன அங்கே கேள்வி? என்னது என்ன கேள்வி வந்தது? இந்த உலகை மீளப்படைப்பான் என்று வந்தது இல்லையா? மீளப்படைப்பானை எப்படி படைக்கிறான்? மாயையிலிருந்து வினைக்கு தந்தாப்புல படைக்கான்னு சொல்லிட்டு போண்டிதானே. அது எதுக்கு அவையா தானேயா என்று? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இறைவன் இந்த உலகை ஒடுக்கிய உலகை மீளவும் படைக்கிறான் என்றால் அது ஒரு உபகாரம். அது என்னது? உபகாரம் தானே. கண்டிப்பாக அவன் படைச்சி தான் தீரன் ஒருத்தரும் கேஸ் போட முடியாது, விளங்குதா? அது ஒரு உபகாரம். அப்போ இந்த உபகாரம் என்பது உறவு இல்வழி நிகழாது. உபகாரம் என்ன செய்யாது? ஒரு உறவு இல்வழி உபகாரம் நிகழாது. அதெல்லாம் லாஜிக்கு. சம்பந்தம் இல்லாமல் ஒரு உபகாரம் நிகழாது, விளங்குதா? அப்போ அந்த சம்பந்தம் என்ன என்பதை சொல்லணும், விளங்குதா? அப்போ அடுத்து என்னன்னா, இந்த உலகை படைக்கிறான் என்றால் எப்படி நின்று கொண்டு படைக்கிறான்? நம்மை போல கரணங்களால் படைக்கிறான், சங்கல்பத்தினால் படைக்கிறானா? சங்கற்பம் சங்கற்பத்தினால் படைக்க வேண்டுமென்றால் இவ்வாறு கலந்து நில்லாதபடி முடியாது. அப்போ அதை சொல்லிதான் தீரணும், விளங்குதா? அடுத்த ஆப்பில் வினைக்கு தக்கவாறு படைக்கிறான்கிறோம். வினை என்றால் என்ன? வினைன்னா என்னது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏப்பா இது ரொம்ப, உங்கள் கற்பனைகள் அனுமான அளவைகளெல்லாம் இங்கே வைக்காதீங்க. ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு போயிடுவோம். இல்லை இல்லை, நம்ம சொன்னால் தப்பாக தான் இருக்கும், விளங்குதா? அதில் சந்தேகமே வேண்டாம். அதாவது இந்த வினைனா என்ன அப்படின்னு சொன்னால், தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனதென்றும் எண்ணுகின்ற உணர்வினால் செய்வதெல்லாம் வினை, விளங்குதா? தான் அல்லாததை தான் என்றும் தனது அல்லாத பொருளை தனது என்றும் அந்த உணர்வினால் செய்வதுதான் வினை. தான் தனது அல்லாத பொருளை தனது என்றும் தனது என்றும். இப்ப என் வீடு, என் பிள்ளை, என் மனைவி, இப்படிலாம் சொல்றமா இல்லையா? அவங்கெல்லாம் யாரு? நீ வரும்போதே கொண்டு வந்தாயா? ஒரு தரையும் கிடையாது, விளங்குதா? எல்லாம் யாருது? பெருமானுடையது, விளங்குதா? நாம செய்கிறோம், நாம நாமளாக செய்கிறோம். அவன் ஆட்டு தான், அவன் ஆடுதும், விளங்குதா? ஆடுகிற பொம்மை நான் எப்படி ஆடுதுன்னு சொன்னான் சிரிக்கலாம் செய்வாங்க, விளங்குதா? எனவே அந்த உணர்வு இருந்தால் அதை மைனஸ் பண்ணால் என்ன கிடையாது? வினை கிடையாது. எனவே செயலெல்லாம் வினை அல்ல, இந்த உணர்வு இருந்தால் தான் வினை. எனவே இறைவன் ஒன்றாக நிற்பதினாலே நம்ம என்ன செய்கிறான்? ஒன்றாக நிற்கிறது நாம் நிலைக்கு செய்வதற்கு. நிலைத்தல்னா என்ன? ஒவ்வொரு பொருளும் அந்தந்த பொருள் அந்தந்த பொருளாக இருத்தல், விளங்குதா? இப்போ மலர்னா, மலர்னா வாசனையோடு இருக்கணும். பழம்னா சுவையோடு இருந்தால் தான் அந்த பொருள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உயிர்னா என்னது இருக்கணும்? ஆன்மானா அறிவோடு இருக்கணும், அப்போ தான் ஆன்மா. எனவே நமக்கு அறிவு விளங்கணும்னா யார் என்ன செய்யணும்? அவன் நம்மோட ஒன்றாக இருக்கணும், விளங்குதா? வேறாக இருக்கிறான். எதற்கு? அவன் பொருள் தன்மையினால் நம்மோட கலந்திருந்தாலும் கலவாது இருக்கிறான். நமக்கு அறிவித்தற் பொருட்டு வேறாக இருக்கிறான். நமக்கு அறிவிக்க வேறாக இருந்து காட்டுகிறான். அறிய வேண்டிய பொருளை ஒன்றாக இருந்து அறிவை விளக்குகிறான். வேறாக இருந்து அறிய வேண்டிய பொருளை காட்டுகிறான். உடனாய் நின்று அனுபவிக்க செய்கிறான். இவ்வளவும் செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சாமங்காய்வன், விளங்குதா? பெருமான் ஒன்றாயிருந்து நம் அறிவை விளக்கி, வேறாயிருந்து அறிய வேண்டிய பொருளை காட்டி, உடனாயிருந்து அனுபவிக்க செய்ய இந்த ஆன்மாவோ அவனுடைய உபகாரத்தையெல்லாம் மறந்து நான் செய்தேன் அப்படிதானே சொல்லுது. அப்போ அது வேணே தானே? குற்றம் தானே? குற்றம் தானே இல்லையா? அப்போ திருத்தப்பட வேணுமா இல்லையா? விளங்குதா? எனவே அது அப்போ அந்த அத்திவிதத்தை சொன்னாதானே விளங்கும். இந்த அத்திவிதமானது தான் நமக்கு எல்லாம் செய்கிறான். எனவே இந்த அத்திவிதத்தை உணராமைதான் கட்டு, அதை உணர்தல் தான் முக்தி, விளங்குதா? இந்த அத்திவித கலப்பை உணராமைதான் கட்டு, அதை உணர்வதுதான் முக்தி. அந்நியமின்மையின் அப்படின்னு என்னது? அந்நியமின்மையில் அரண்கடல் செலுமே. அந்நியமின்மையின் என்ன? அத்திவிதம். எனவே அதை உணர்ந்து சேர்வதுதான் முக்தி, அதை உணராமதான் கட்டு. எனவே இந்த அத்திவிதம் ரொம்ப முக்கியமாக இருக்கா இல்லையா? அப்போ அதனால அதை முதல்ல சொல்கிறாரு. உணர்வு தான் உத்தி. பெருமான் தான் நமக்கு அறிவா விளக்குதான், அவன் தான் நமக்கு அறிய வேண்டிய போ, இதெல்லாம் உணர்ந்தா அதான் சுத்த நிலை. எனவே இதை முதற்கண் கூறி அடுத்து இந்த உபகாரம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உபகாரம் இப்போ ஐயா வந்து இவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஸ்வீட்டு கொடுக்காரு, அப்போ எப்படி கொடுப்பாரு? எல்லாத்துக்கும் ஒன்று போல தானே கொடுப்பாரு, அவருக்கு ஒன்று, இவருக்கு ரெண்டு, இவருக்கு மூணு, இவருக்கு நாலு, ஆளு ஆளுக்கு ஒன்று மாதிரி கொடுத்தா அப்படி செய்யக்கூடாதுல்ல. அப்போ உபகாரம்னா ஒன்று போல தான் நிகழணும். ஆனால் இறைவனுடைய உபகாரம் ஒன்று போல இல்லையே. அப்போது அவ்வாறு அந்த உபகாரம் வேறுபடுத்துவதற்கு என்ன காரணம்? வீணை, அவரவர் தகுதி, அதுக்கு தகுந்தாப்பில் செய்கிறார். அப்போ அதை சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தான் ரெண்டாவது பகுதி. அப்போ வெவ்வேறு விதமான குடம்பு எது கொடுக்குறான்? அவர் தகுதிக்கு தகுந்தார் போல, இரண்டாவது பகுதி. அந்த பிறப்பை தகுதிக்கு தகுந்தவாறு கொடுக்குறவன் எவ்வளவு காலம் கொடுப்பான்? சான்ஸ், ஒரு சான்ஸ் தானா? இல்லை. அந்த ஆணவ மலம் நீங்கிற வரைக்கும் மீளமீள கொடுத்து கொண்டே இருப்பான் என்பது மூன்றாவது பகுதி. இதையெல்லாம் எதை கொண்டு செய்கிறான்? தன்னுடைய சக்தியை கொண்டு செய்து நாலாவது பகுதி. அந்த சக்தியும் அவனும் ஒன்றா வேறா? ஒன்றுன்னு சொன்னா தப்பு, வேறன்னு சொன்னாலும் தப்பு. அது ஒன்றுமல்ல இரண்டுமல்ல இல்லையா? அது அப்ப எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு வகையில் ஒன்று, ஒரு வகையில் வேறு. அதாவது சூரியனும் அதன் கதிரும் ஒன்றா வேறா? அந்த சூரியன் உலகத்தை காட்டும் பொழுது அதை கதிர் என்கிறோம், தன்னை காட்டும் போது கதிரோன் என்கிறோம். உலகத்தை அந்த கதிர்கள் காட்டும் போது என்ன சொல்றோம்? கதிர். அந்த சூரியனை காட்டும் போது கதிரோன். விளங்குதா? எனவே இறைவன் நமக்கு பிறப்புறப்படுத்தி உலகை காட்டும் பொழுது அவனை என்ன சொல்றோம்? சக்தி என்கிறோம். அவன் தன்னை காட்டும் பொழுது சிவம் என்கிறோம். விளங்குதா? இதை மச்சம் நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து பார்க்கலாம்.